الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أطيعوا الله والرسول فإن تولوا فإن الله لا يحب الكافرين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين سنگي مگ الله ان الذياரகளே பிரியர்களே சகோதரர்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கை மிகுந்த இந்த மாதத்தில் அல்லாஹ் நம்மை இவ்வுலகில் வாழ செய்திருக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், நாம் வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு முன்பே மாதங்களை படைத்து விட்டோம். மாதங்கள் 12 மாதங்களை நாங்கள் படைத்தோம். 12 மாதங்களில் சில மாதங்களுக்கு நாம் சிறப்பும் கொடுத்திருக்கின்றோம். எல்லா மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் சிறப்பிலே மிக பெரிய சிறப்பு பெற்ற மாதம் ரமலானுடைய மாதம். எந்தளவு என்றால், ஒரு பெரியார் கூறுகின்றார்கள், ரமலானுடைய மாதத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய சிறப்பு எவ்வாறு தெரியுமா? பெரிய கடல், அந்த கடலுக்கு முன்பு ஒரு சிறிய அளவில் ஒரு கிளாஸில் தண்ணி இருந்தால் அந்த கிளாஸினுடைய தண்ணீருக்கும் அந்த கடல் தண்ணீருக்கும் எந்த அளவு வித்தியாசம் ஏற்படும், அந்த அளவு ரமலானுடைய அந்த மாதத்திற்கும் மற்ற மாதத்துக்கும் அல்லாஹு தஆலா வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த ரமலானுடைய பொருட்டாலே அதனுடன் இணைந்து இருக்கக்கூடிய மாதங்களுக்கும் அல்லாஹ் சிறப்பு கொடுத்து விட்டான். அதுதான் ஷாபானுடைய மாதம், ரஜபுடைய மாதம். ஷாபானுடைய மாதம் மிக சிறப்புக்குரிய மாதம், ரஜபுடைய மாதம் இதுவும் மிகப்பெரிய சிறப்பு பெற்ற மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதம் ஆரம்பமான உடனே துஆ செய்ய ஆரம்பிச்சு விடுவார்கள், அல்லாஹும்மா பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷாபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலே பரக்கத்து செய்வாயாக, ஷாபானிலே பரக்கத்து செய்வாயாக, ரமலானை கடப்பாயாக. ரமலான் வரை சேர்ப்பதல்ல அர்த்தம், ரமலானை கடப்பாயாக, எங்களை முழுமையாக ரமலானை விட்டு கடப்பாயாக. ரமலானுடைய பாக்கியத்தை இதில் கேட்கின்றார்கள். அந்த பாக்கியம் பெறுவதற்கு முன்பு 2 மாதங்களிலே நல்ல முறையில் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. பரக்கத் என்றால் என்ன? அது பொருளில் வரக்கூடிய ஒரு அதிகரிப்பு மட்டுமல்ல, பரக்கத் என்றால் அது தன்னுடைய அர்த்தத்தை, தன்னுடைய கருத்தை விசாலமாக வைத்திருக்கிறது. பரக்கத் என்றால் வெளிப்படையான அதிகரிப்பு மட்டும் கிடையாது, மாறாக அதில் ஏற்படக்கூடிய எல்லா நஷ்டங்களும் நீக்கப்படுவதுதான். அதே போன்று தேவைப்படக்கூடிய அனைத்து ஆரோக்கியமும் கிடைப்பதும் பரக்கத். மன நிம்மதியுடன் இபாதத்து செய்வது இதுவும் பரக்கத். ஏனென்றால் ரமலானுடைய மாதம் வருகிறது. அந்த ரமலானுடைய மாதத்தை முழுமையாக இபாதத்திலும் வணக்கத்திலும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரிலும் கழிப்பதற்காக பயிற்சியாக இந்த 2 மாதங்கள் எடுக்கப்படுகின்றன. அதற்காகத்தான் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்து செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். ரமதானுடைய பொருட்டால் கிடைத்த ஒரு பரக்கத். ஷாபானுடைய மாதத்திலே இருக்கக்கூடிய ஒரு இரவு, சிறப்பு மிக்க இரவு. அந்த இரவில் தொழக்கூடிய அந்த வாய்ப்பை அல்லாஹ் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். கூமு லைலா சூமு நஹாரஹா, இரவில் தொழுங்கள், பகலில் நோன்பு வையுங்கள். இந்த நோன்பை வைத்தால் அல்லாஹு தஆலா ஓராண்டு முன்பு செய்த பாவம், ஓராண்டு பின்பு செய்யக்கூடிய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகின்றார். பாவம் மன்னிப்பது என்பது நாம் பல தடவை கேட்டிருப்போம், ஆனால் இதை ரசிப்பதும் ருசிப்பதும் கயாமத்தில் தான் தெரியும். மனிதன் கோடிக்கணக்கான பாவங்களை செய்திருப்பான் உலகத்திலே, அப்பொழுது சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவானா என்று எதிர்பார்ப்பானே, அப்பொழுது தெரியும் இதனுடைய சிறப்புகள். இந்த நோன்பு வைத்திருந்தால் இந்த பாவங்கள் எல்லாம் மன்னித்திருப்பானே. இது போன்ற தொழுகைகள் தொழுதிருந்தால் ஒவ்வொரு மா தகத்தம் ஒமா தகர். அல்லாஹ் கூறுகின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது ஓராண்டுடைய பாவம். இது போன்ற சிறப்பு மிக்க இந்த மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வருகிறது என்றால் இது மனிதனுடைய வாழ்க்கை சீராகுவதற்காகத்தான். அவனுடைய ஆகரத்தில் அவனுடைய பொக்கிஷங்கள் நிறைந்துவிட வேண்டும், சொர்க்கத்தில் அவனுடைய மாளிகைகள் அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதங்கள் தொடர்ச்சியாக பரக்கத்து பெற்ற மாதமாக அல்லாஹு தஆலா ஒரு அன்பளிப்பா நமக்கு கொடுத்திருக்கின்றார். அத்துன்யா மஸ்ரஹத்துல் ஆகிரா, துன்யாவே இல்லை என்றால் ஆகிரத்தை நம்மால் சரியான முறையில் பெற முடியாது. உலகம் இருந்தால்தான் ஆகிரத்தை பெற முடியும். அதைதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகம் ஆகிரத்தில் சேமிப்புக்காக விவசாய நிலமாகும். ஆகிரத்தில் நாம் சேமிக்க வேண்டிய எல்லா நன்மைகளுக்கும் விவசாயம் இந்த உலகம் தான், விவசாய பூமி இந்த உலகம். இந்த உலகத்தில் நல்ல முறையில் நம்முடைய விவசாயம் இருந்தால் ஆகரத்தில் நம்முடைய சேமிப்பு அதிகமாக இருக்கும். சேமிப்புகள் அதிகமாக ஆக நம்முடைய அந்தஸ்துகள் உயர்கின்றன. மனிதன் முதல் முதலில் கொள்கையில் சரியாக இருக்க வேண்டும். அவனுடைய கொள்கை முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸில் வந்த கொள்கைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதற்கு அடுத்து அவனுடைய அமல்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும். முன்னோர்களுடைய கொள்கை எவ்வாறு இருந்தனவையோ அதே கொள்கையை முழுமையாக பின்பற்றி அவன் தன்னுடைய ஆகரத்தை சரி செய்வதற்காக, தன்னுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்காக அவன் அமல்களில் ஈடுபட வேண்டும். இது ஒன்று. அடுத்த கட்டமாக பாவத்திலிருந்து அவன் தப்பிக்க வேண்டும். பாவத்திலிருந்து அவன் தப்பித்தால்தான் அல்லாஹு தஆலா ஆகரத்தில் அவனுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வைப்பான். மனிதன் எவ்வளவு அமல் செய்கின்றானோ அதை விட பல மடங்கு தன்னை பாவத்திலிருந்து பாதுகாப்பதில் அவன் முயற்சிக்க வேண்டும். கூறுவார்கள், ஈமானை பரப்புவதை விட, இஸ்லாத்தை பரப்புவதை விட ஈமானை பாதுகாப்பதுதான் சிறந்தது. அதே போன்றுதான் நாம் பாவத்தில் ஈடுபடுவதை விட, அமல்களில் ஈடுபடுவதை விட தன்னை பாவத்திலிருந்து பாதுகாப்பதுதான் சிறந்தது. ஆக நம்முடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து தூய்மையாக இருக்க வேண்டும் எல்லா ரீதியிலும். அது நம்முடைய உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, பொருள் ரீதியாக இருந்தாலும் சரி, சொந்தம் ரீதியாக இருந்தாலும் சரி, எல்லா ரீதியிலும் நம்முடைய வாழ்க்கை பாவத்திலிருந்து அகன்று இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை வாழ்க்கை என்று கருதப்படும். மனிதன் காலையில் எழுந்துக்கும் பொழுது இரவில் தூங்கும் வரை தன்னுடைய ஒவ்வொரு செயலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு இது தோதுவானதுதானா என்று நினைத்துதான் வாழ வேண்டும். நம்முடைய தலை உச்சியிலிருந்து கால் நுனி வரை எல்லாமே ஷரியத்துக்கு முழுமையாக தோதுபட வேண்டும். தன்னை பாவத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். பாவம் மனிதனை எவ்வாறு சாப்பிடுகிறது தெரியுமா? ஒரு நெருப்பு காய்ந்த விரல்களை எவ்வாறு எரித்து சாம்பலாக ஆக்கி விடுகிறதோ அவ்வாறு பாவம் மனிதனுடைய நன்மைகளை வீணாக்கி விடுகிறது. உதாரணமாக பள்ளிவாசலில் பேசுவது, இது மிகவும் மோசமான ஒரு செயல். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பள்ளிவாசலில் யார் பேசுகின்றார்களோ, அதாவது உலக பேச்சு, தீனுடைய பேச்சை பேசலாம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசலாம், யார் உலக பேச்சை பள்ளிவாசலில் பேசுகின்றார்களோ அந்த பேச்சு அவர் செய்த எல்லா பாவத்தையும் கரித்து விடுகிறது. அவர் 1000 ரக்அத் தொழுது இருக்கலாம், 100 குர்ஆன் ஓதி இருக்கலாம், எல்லாமே அழிந்து விடுகிறது. அதே போன்று மற்றவர்களுடைய குறைகளை எடுத்து மற்றவர்களுக்கு சொல்வது, இவர் இப்படி எல்லாம் இருக்கின்றார், புறம் பேசுவது, அவதூறு கூறுவது, இதெல்லாம் மனிதனுடைய பாவத்தை சாப்பிட்டு விடுகிறது. அவருடைய எல்லா நன்மைகளும் பேசப்பட்டவர் அவருடைய பட்டியலில் சேர்ந்து விடுகிறது. இவ்வாறாக நாம் வாழ்க்கை வாழுகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் நாம் நல்ல முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும் அல்லாஹ்விடம். காலையிலும் மாலையிலும் வானவர்கள் வருகின்றார்கள், செல்கின்றார்கள், நம்முடைய அமல்களை எடுத்துச் செல்கின்றார்கள், எடுத்து வருகின்ற அல்லாஹ்விடம் இருந்து கீழே இறங்குகின்றார்கள் எடுத்துச் செல்வதற்காக. நம்முடைய ஒரு அமலும் அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு இடம் பிடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. ஆக பெரியவர்களே, சகோதரர்களே, பாவம் நிரம்பிய காலகட்டத்தில் நம்முடைய ஒரு நொடியும் ஒரு நிமிடமும் பாவத்திலிருந்து தப்பித்திருப்பது மிகவும் சிரமமான காரியம்தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே சொல்லிவிட்டார்கள். ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே காலையில் பார்த்தால் முஸ்லிமாக இருந்தான், மாலையில் காபிராக மாறிவிட்டான். அஸ்பஹ முஃமினா அம்ஸா காபிரா, மாலையில் பார்த்தால் காபிராக போய்விட்டான். அது போன்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். மாலையில் தான் ஈமானுக்கு அவன் உள்வந்தான், இஸ்லாத்தை ஏற்றான், காலையில் காபிராக போய்விட்டான். இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டு இருக்கிறது இன்றைய காலத்திலே. எங்கு பார்த்தாலும் குழப்பங்கள். வெளியே சென்றால் தன்னுடைய பார்வையை மறைத்து செல்லக்கூடிய வாய்ப்பும் இங்கு இல்லை. காலை பாவத்திலிருந்து தடுப்பதற்கான வாய்ப்பும் இல்லை. எல்லா துறைகளிலும் பாவம் நிரம்பியிருக்கிறது. இது போன்ற காலகட்டத்தில் ஒருவர் தன்னை அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கின்றார் என்றால் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபை அவர் மீதும் இருக்கிறது. இது போன்ற காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையாகவும், இஸ்லாம் என்ன சொல்கிறதோ அதை தன்னுடைய வாழ்க்கையாக யார் ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய நற்செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். மன இச்சை, இது மனிதர்களை தூக்கி தள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஷைத்தானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆயுதம். பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் இதில் கீழே விழுந்து விடுகின்றார்கள். பணத்தால் ஷைத்தான் அவரிடம் மோதுகின்றார், ஆனால் அவனால் மோத முடியவில்லை. பதவிகளை கொண்டு மோதுகின்றான், மோத முடியவில்லை. ஆனால் மன இச்சைகளை கொண்டு மோதுகின்றான், பெண்களை கொண்டு மோதுகின்றான். அந்த நேரத்தில் அவர்கள் தோற்று விடுகின்றார்கள். ஷைத்தான் எல்லாருக்கும் ஒரு கருவி வைத்துள்ளான். எல்லாரையும் ஒரே வகையில் ஷைத்தான் கெடுப்பது கிடையாது. இவருக்கு இப்படி போனால்தான் இவரை கீழே தள்ள முடியும். ஒவ்வொரு நபருக்கு ஒரு கருவி அவன் அறிந்திருக்கின்றான். அந்த கருவியை கொண்டு அந்த நபர்களை, அந்த மனிதர்களை ஷைத்தான் வீழ்த்துகின்றான். ஆனால் இது போன்ற கடுமையான சூழ்நிலையில் மனிதன் தன்னை பாதுகாத்துக் கொண்டான், மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ்வுத்தால அவருக்கு வைத்திருக்கின்றான். மிகப்பெரிய ஒரு சிறப்பு அல்லாஹ் உலகத்திலே காட்டிவிடுகின்றான். ஒரு நபர் மிகப்பெரிய செல்வந்தர், கோடிக்கணக்கில் அவர் பணம் வைத்திருக்கின்றார், பெரிய பெரிய சொத்துக்கள் அவரிடம் இருக்கின்றன. அவர் ஒரு மாலையில் உணவு உண்ட பிறகு மாலையிலே திரிகின்றார். திரிந்து கொண்டிருக்கும் போது பக்கத்து வீட்டில் குடிசையில் ஒரு பெண் வெளியே வந்து அமர்ந்திருக்கின்றார். அழகில் மிகவும் தேர்ச்சி பெற்ற அந்த பெண் இந்த நபரை கவர்ந்து விட்டாள். தொடர்ச்சியான அந்த அழகு அவருக்கு அந்த பெண் தென்பட்டால் அந்த அளவுக்கு பெரிய அழகியாக அந்த நபர் அந்த பெண்ணை பார்க்கின்றார். பார்த்து அந்த பெண்ணை சந்தித்து சொன்னார், பெண்ணே, என்னை பற்றி உனக்கு தெரியும், என்னுடைய பங்களாக்களும் என்னுடைய கட்டிடங்களும் என்னுடைய சொத்துக்களும் பணங்களும் எவ்வளவு இருக்கின்றன என்று உனக்கு தெரியும். என்னுடைய ஒரே ஒரு சொல்லுக்கு நீ கட்டுப்பட்டு விடு, எல்லாம் என்னுடைய காலில். அந்த பெண் சொன்னால், முட்டாளே, என்ன உனக்கு அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா? இந்த சொத்து, இந்த பணம் உலகத்தில் மட்டும்தான், ஆகரத்தில் இதற்கு எந்த வகையிலும் மதிப்பு இல்லை. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் மட்டுமே ஆகரத்தில் ஈடேற்றம் உண்டு என்று அந்த பெண் எச்சரிக்கை செய்கின்றார். சரி என்று அந்த நபர் சென்று விட்டார். பல முறை முயற்சி செய்த பிறகும் கூட அந்த பெண் இவருடைய கட்டுப்பாட்டில் வரவில்லை. இறுதியாக ஊரில் கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது. ஏழை எளியோர்கள் எல்லாம் இந்த செல்வந்தரை நாடுகின்றார்கள். அந்த சூழ்நிலையில் அந்த குடிசை வீட்டு பெண்ணும் இந்த செல்வந்தரை நாடி வருகின்றார். இதை அவன் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக கருதுகின்றான். அனைவருக்கும் பணம் காசு கொடுத்து விட்டு அனுப்பிவிட்டான். தன்னுடைய கூலிக்காரர்களிடம் சொன்னான், அந்த பெண்ணை மட்டும் தனியாக என்னுடைய அறைக்கு அனுப்பிவிடுங்கள். அனுப்பப்பட்டால் அப்பொழுது கேட்டான், என்ன காரணம், ஏன் வந்துள்ளீர்கள்? அவள் சொன்னாள், கடுமையான பஞ்சம், எங்குமே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, எந்த வகையிலும் சாப்பிடுவதற்கு உணவே கிடைக்காமல் இருக்கிறது. உங்களை உங்களுடைய உதவியை தேடி நான் இங்கே வந்திருக்கின்றேன், உதவுங்கள். அப்பொழுது அந்த செல்வந்தர் சொன்னார், சரி, சந்தோஷமான செய்தி, பாருங்கள் என்னுடைய அறைகளை பாருங்கள், எவ்வளவு தானியம் கொட்டிருக்கிறது, இதோ பாருங்கள் எவ்வளவு காசு பணம் இருக்கிறது, இதோ பாருங்கள் என்னுடைய பங்களாக்களை, இதோ பாருங்கள் என்னுடைய கூலிக்காரர்களை, இதெல்லாம் உனக்கு கொடுக்க தயார், ஆனால் என்னுடைய ஒரே ஒரு ஆசை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்பொழுது அந்த பெண் சொன்னார், மனிதா, அல்லாஹ்வை பயந்து கொள், இந்த பொருள் ஆகரத்திலே பயனளிக்காது, அல்லாஹ்வுடைய பயம் மட்டும்தான் உனக்கு ஈடேற்றம் அளிக்கும் என்று அந்த பெண் எச்சரிக்கை செய்கின்றார். அந்த செல்வந்தர் இப்பொழுதும் ஏமாந்து விட்டதாக தன்னை கருதினார். பிறகு இந்த பெண் வீட்டுக்கு திரும்பி சென்றான். சென்று பார்த்தால் குழந்தைகள் கதறுகின்றன, அழுகின்றன, சொல்கின்றன, என்னுடைய தாயாக இருந்தால் என்னை நீ பெற்றெடுத்திருக்கின்றாய் என்றால் எனக்கு உணவை கொடு, இல்லை என்றால் விஷம் கொடுத்து எங்களை இங்கே மரணிக்க செய்துவிடு என்று அந்த குழந்தைகள் தாயிடம் சொல்கின்றன. குழந்தைகள் அழக்கூடிய அந்த நிலையை பார்த்த அந்த பெண் மனம் உருகி திரும்பவும் அந்த செல்வந்தரை நாடுவதற்காக யோசிக்கின்றார். ஒரு தடவை செய்து விடலாம், அதற்கு பிறகு தௌபா செய்து கொள்ளலாம் என்று திரும்புகின்றார். திரும்பி வரும் பொழுது திடீர் என்று அல்லாஹ்வுடைய பயம் மிகைத்தது அந்த உள்ளத்திலே. சொன்னால், இல்லை இல்லை, என்னுடைய குழந்தைகள் செத்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு நான் அவர்களுடைய கட்டளையை மீறமாட்டேன். இப்போது இந்த பாவத்தில் ஈடுபட்டு விட்டால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி எந்த முகத்தை கொண்டு நான் நிற்பேன் என்று சொல்லி அந்த பெண் இதே எண்ணத்தோடு செல்கின்றார். அப்பொழுது அந்த நபர் சொன்னார், இப்பொழுதும் நான் தயாராக இருக்கின்றேன், ஆனால் அந்த ஒரு ஆசை பூர்த்தி செய்துவிட வேண்டும். அந்த பெண் அப்பொழுது மறுத்துவிட்டு நிராசையாக தன்னுடைய வீட்டுக்கு அவள் திரும்புகின்றாள். திரும்பிய பிறகு அவளுக்கு நல்லோர்கள் செய்த அந்த காரியம் ஞாபகத்தில் வந்தது. அவர்கள் எதை பெற்றாலும் அல்லாஹ்விடம் பெறுவார்கள், துஆ செய்வார்கள், அல்லாஹு தஆலா கொடுத்து விடுவான். இந்த ஒரு சம்பவம் அவளுக்கு ஞாபகம் வந்தது. ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இது போன்றுதான் ஒரு அறை பெற்றிருக்கின்றார். கதவை சாத்திவிட்டு துஆ செய்து தொழுகையில் ஈடுபட்டு அல்லாஹ்விடம் கேட்க ஆரம்பித்தார். திடீரென்று கதவு தட்டக்கூடிய சப்தம் கேட்டது. சென்று பார்த்தால் அந்த செல்வந்தர் வந்திருக்கின்றார். கேட்டால், என்ன விஷயம், என்னை மன்னித்து விடுங்கள், இப்பொழுது அல்லாஹ்வுக்காக என்னை மன்னித்து விடுங்கள், இப்பொழுது நான் உங்கள் முன்னாடி எல்லா பாவத்திலிருந்தும் தௌபா செய்கின்றேன், இச்செயலில் இதற்கு பிறகு நான் ஈடுபட மாட்டேன், என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டளையும் ரசூலுடைய கட்டளையும் தான் நான் செலுத்துவேன் என்று அங்கு வாக்குகின்றான். அப்பொழுது அந்த பெண் சொல்கின்றாள், உன்னுடைய இந்த வாக்கு உண்மையாக இருக்கின்றதா பொய்யாக இருக்கின்றதா என்று பார்ப்பதற்காக நான் இப்பொழுது செல்கின்றேன் என்று சென்று மறுபடியும் சஜ்தா செய்கின்றார். அந்த பெண் சஜ்தா செய்து துஆ செய்கின்றார், யா அல்லாஹ், இவர் தன்னுடைய இந்த சொல்லிலே உண்மையாளராக இருக்கின்றார் என்றால் இவர் மீது உலகத்துடைய நெருப்பையும் ஆகிரத்துடைய நெருப்பையும் நீ ஹராம் ஆக்கி விடுவாயாக என்று துஆ செய்கின்றார். அதற்கு பிறகு அந்த நபருடைய நிலை எவ்வாறு ஆகிவிட்டது தெரியுமா? பெரிய பெரிய கொதித்துக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணெயிலே தன்னுடைய கையை அவர் போடுவார், ஆனால் எதுவும் ஆகாது. பெரிய பெரிய நெருப்பு கங்கைகளை கையில் தூக்குவார், ஆனால் எதுவும் ஆகாது. அந்த பெண்ணுடைய துஆ இந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுதான் அல்லாஹ்வுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசு. உலகத்திலே கொடுத்து விட்டான். பெரியவர்களே, சகோதரர்களே, இது நடந்த சம்பவம் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல, கயாம் வரை வரக்கூடிய எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய செயல் இவ்வாறாக அமைந்து விட்ட பிறகு அல்லாஹ் இதே நிலையை அவர்களுக்கும் ஏற்படுத்த தயாராக இருக்கின்றான். அல்லாஹ் நுபுவத்துடைய கதவை தான் அடைத்திருக்கின்றான், விலாயத்துடைய கதவு அல்ல. அல்லாஹ்வுடைய நேசராக இன்றும் ஆக முடியும், அல்லாஹ்வுடைய நபியாக மட்டும்தான் ஆக முடியாதே தவிர அல்லாஹ்வுடைய நேசராக ஆகக்கூடிய வாய்ப்பு கயாமத்து வரையிலும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆக பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு தோதுபடக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தோதுபடக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று முஸ்லிம் பெண்கள் எந்த அளவு இஸ்லாத்தை விட்டு நீங்கி செல்கின்றார்கள் என்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்கு சென்றாலும், எந்த முஸ்லிம் பெண்கள் வீட்டில் சென்றாலும் பெரும்பாலும் சொல்கின்றேன், இஸ்லாத்தை விட்டு முழுக்க முழுக்க நீங்கிய ஒரு தோற்றம் தான் அந்த பெண்களில் இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த அந்த தோற்றம் அவர்களிடம் இருக்கவில்லை. ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார், அன்புமிக்க மகளார் ஹஜ்ரத் ஃபாத்திமா, ஹாத்துனே ஜன்னத் சொர்க்க தலைவி ஹஜ்ரத்தே ஃபாத்திமா. ரசூல் மிக சிறந்தவர்கள் என்றால் அவர்களுக்கு கொடுத்த இந்த மிகப்பெரிய பொக்கிஷம் ஹஜ்ரத்தே ஃபாத்திமா, அவர்களும் மிக சிறந்தவர்கள் தான். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் தலைவியான ஒரு பதவி அல்லாஹு தஆலா இவர்களுக்கு கொடுக்கின்றான். சாதாரண விஷயமா? இதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள், மிக மிகவும் இவர்கள் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். சாதாரண கஷ்டம் அல்ல, முழு இஸ்லாமிய சமுதாயத்திற்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிமை பெண்களையும் அடிமைகளும் பங்கிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது தன்னுடைய ஏழ்மை நிறைந்த தன்னுடைய மகளாருக்கு ஒரு பெண்ணையும் அவர்கள் கொடுக்கவில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். தண்ணீர் எடுத்து வருவதும் அவர்கள் தான், பாத்திரம் கழுவதும் அவர்களே தான். எல்லா பொருட்களை இதற்காக அதை சரி செய்து அதை வெட்டி அதை நல்ல முறையில் செய்து சமைப்பதும் அவர்களே தான். மற்ற வீட்டில் சென்றால் கூலிக்காரி இருப்பார். அடிமை பெண் எல்லாருக்கும் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சொந்த மகள் ஹஜ்ரத்தே ஃபாத்திமா அவர்களுக்கு கொடுக்கவில்லை. இதனுடைய பகரத்தில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் தலைமைத்துவத்தை அல்லாஹ் அவர்கள் கையில் கொடுக்கின்றான். ஹஜ்ரத்தே ஃபாத்திமா பிறையை பார்க்கும் பொழுது எல்லா பெண்களும் சேர்ந்து பிறையை பார்ப்பார்கள், எல்லா ஆண்களும் பிறையை பார்ப்பார்கள், ஆனால் பார்க்காத ஒரே நபர் ஹஜ்ரத்தே ஃபாத்திமா அவர்கள் பிறையை பார்க்க மாட்டார்கள். பிறையை பார்த்து துஆ செய்வது பரக்கத்துக்குரிய ஒரு காரியம். துவா ஓதுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த பிரியையை வைத்துத்தான் நம்முடைய நோன்பு காலமும் பெருநாட்களும் மற்ற எல்லா மாதங்களும் ஆரம்பமாகுகின்றது. அந்த சிறப்பு மிக்க ஒரு பொருள் தான் பிறை. ஆனால் அந்த பிறையை இவர்கள் பார்ப்பதில்லை. இது வெளிப்படையாக பார்ப்பதற்கு தகாத ஒரு செயலாகத்தான் இருக்கும். அழைத்த போதும் அவர்கள் பார்ப்பதில்லை. கேட்ட போது சொன்னார்கள், இல்லை இல்லை நான் பார்க்க மாட்டேன். காரணம் ஏனென்றால், நான் பிறையை இப்பொழுது பார்த்தால் இந்த உலகில் எத்தனை மூலையில் மனிதர்கள் வாழ்கின்றார்களோ அதில் பலர் ஆண்களாக இருப்பார்கள். அந்த ஆண்களுடைய திரை, அந்த ஆண்களுடைய பார்வை அந்த திரையை நோக்கி இருக்கும். அந்த நேரத்தில் என்னுடைய பார்வையும் சேர்ந்து அந்த திரையை நோக்கிவிடக் கூடாது என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரே நேரத்தில் என்னுடைய பார்வையும் அந்நிய ஆணுடைய பார்வையும் ஒரு பொருளையும் நோக்கிவிடக் கூடாது என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதுதான் இஸ்லாமிய பெண்கள். பெண்கள் இவ்வாறெல்லாம் வாழ்ந்திருக்கின்றார்கள். தன்னுடைய கணவன் ஏழையாக இருந்த போதிலும் கூட கணவனுக்கு அவர்கள் துரோகம் செய்யவில்லை, கணவனுக்கு அவர்கள் மாறு செய்யவில்லை. கணவர்களிடம் அவர் விசுவாசமாகத்தான் நடந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த பெண் தன்னுடைய கணவனுடைய ஏழ்மையின் காரணமாக அந்நிய ஆணின் கையில் தன்னை தன்னுடைய கை கொடுத்து விடுகின்றாலோ, அந்நிய ஆணின் வசத்தில் தன்னுடைய கையை கொடுத்து விடுகின்றாலோ, அந்த பெண்ணுடைய தண்டனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், 99 பாம்புகளை அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணின் மீது சாட்டுகின்றான். ஒரு பாம்புடைய நிலை என்ன தெரியுமா? அந்த பாம்பு உலகத்தில் ஒரு மூச்சு வெளியாகிவிட்டால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதனுடைய விஷத்தால் அழிந்துவிடும். மலையின் மீது தன்னுடைய வாளை தட்டிவிட்டால் அது புழுதி போல் பறக்க ஆரம்பித்துவிடும். அந்த அளவு கொடுமையான நிலை கொண்ட அந்த பாம்பு அந்த பெண்ணின் மீது சாட்டப்படுகிறது. ஒரு பாம்பல்ல, இரண்டு பாம்பல்ல, 99 பாம்பு சாட்டப்படுகிறது. ஆக பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய அமானிதம். நாம் பெற்றெடுத்தாலும், நம்முடைய முதுகிலிருந்து வெளியானாலும், நம்முடைய வயிற்றிலிருந்து வெளியானாலும் அது நமக்கு சொந்தமல்ல, நமக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அமானிதம். அந்த பெண்ணுடைய ஒரு நாளாவது அல்லாஹ்வுக்கு மாற்றமாக அந்நியானுடன் கழிந்தால் அதனுடைய அனைத்து பாவமும் பெற்றோர்கள் தலையில் தான் வந்து விழும், அவர்கள் நல்ல முறையில் வளர்க்காததின் காரணத்தினால். ஆக பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய பெண்களை நாம் பாதுகாத்து வளர்க்க வேண்டும். எவ்வாறு என்று சீர்கெடுகின்றன தாய்மார்களே, தந்தையார்களே. நிச்சயம் அல்லாஹு தஆலா இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் வரை அங்கிருந்து நகரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்த மாட்டான். தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய அவுலாத் எந்த வகையில் வளர்க்க வேண்டுமோ அந்த வகையில் தான் நாம் வளர்க்க வேண்டும். சற்றும் அவர்கள் மாற்றத்திற்கு மாற்றமான பாதையில் சென்று விடக்கூடாது. ஈமானை பறிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல முறையில் நாம் வளர்க்க வேண்டும். இதே போன்று நம்முடைய ஆண் பிள்ளைகள், இன்று எத்தனையோ ஆண் பிள்ளைகள் மதுவுக்கு அடிமையாக ஆகிவிட்டார்கள். இந்த கேள்வியும் அல்லாஹ் அந்த நபரை பார்த்து கேட்கப் போவது கிடையாது. அல்லாஹ் கேட்பான் யாரை பார்த்து? பெற்றோர்களை பார்த்துத்தான். ஏன் அவருடைய வாழ்க்கை மார்க்கத்திற்கு தோதுவாக இருக்கவில்லை, நீங்கள் ஏன் வளர்க்கவில்லை என்று பெற்றோர்களிடம் தான் அல்லாஹ் முதல் கேள்வி எழுப்புவான். அதற்கு அடுத்துத்தான் மற்றவரிடம் கேள்வி. ஆக பெரியவர்களே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இஸ்லாத்துக்கு தோதுவான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். அதே போன்று நம் நம்முடைய உள்ரங்கத்திலான எல்லா நோய்களும் வெளியாக வேண்டும். உள்ளத்தில் மற்றவர்களை பற்றி பொறாமை இருப்பது அறவே கூடாது. பெருமை, தற்பெருமை, இதெல்லாம் அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட ஒன்று. இதெல்லாம் நம்முடைய நன்மைகளை சாப்பிட்டு விடுகின்றன. ஆகையால் இந்த நோய்களை நாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியாக வேண்டும். உள்ரங்கமான அனைத்து நோய்களை விட்டு நாம் தன்னை பாதுகாக்க வேண்டும். வெளிப்படையான எல்லா நோய்களை விட்டும் பாதுகாக்க வேண்டும். ஒவ்வொரு சுண்ணத்தை கேட்டு கேட்டு அமல் செய்ய வேண்டும். லட்சக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா சுண்ணத்தில் வைத்திருக்கின்றான். ஒரு மிஸ்வாக் செய்கின்றோம் என்றால் இந்த மிஸ்வாக்கில் வைத்திருக்கக்கூடிய பயன் 70 பயன். அதில் பெரிய பயன் என்ன தெரியுமா? மௌத்தாகும் போது களிமா ஓதக்கூடிய வாய்ப்பு. அதே போன்று சிறுநீர் கழிக்க செல்லும் பொழுது தன்னுடைய தலையில் துணியை போட்டு செல்வது. இதில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பயன் வைத்திருக்கின்றான் தெரியுமா? சிறுநீர் கழிக்கும் பொழுது, மலம் ஜலம் கழிக்கும் பொழுது தன்னுடைய தலையில் துணி இல்லை என்றால் அந்த மலம் ஜலத்துடைய எல்லா கிருமிகளும் அவருடைய தலையில் தான் இறங்குகின்றது. அதே போன்று அங்கிருக்கக்கூடிய பேய் பிசாசிகள் அவர்களை தாக்குகின்றன. எப்பொழுது அவர் சுன்னத்தான முறை துஆ ஓதி சொல்லவில்லை என்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எதையும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று இல்லை, எல்லாமே சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாம் நம்மை பாதுகாக்க வேண்டும். பாதுகாத்து தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். இவ்வாறாக நடத்தினால்தான் நமக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் விட்டு வைத்திருக்கின்றான், சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஆக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நல்ல முறையில் வாழ்ந்து அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய அந்த வாழ்க்கை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி, அவர்களை சங்கைப்படுத்தி, அவர்கள் மீது அதிகமான சலவாத்தை ஓதி, அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு அளிப்பானாக. வரக்கூடிய இபாதத்தான நாட்களிலும் அல்லாஹ் நல்ல முறையில் இபாதத்தை செய்து அந்த இரவில் ஈடற்றம் பெறக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து நம்முடைய பாவத்தை மன்னித்து வீடு திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. ஆமீன். வாஹிரு தாவானல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.